அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 12 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாததால் வணிகர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றிய செய்தி.
அந்த நோட்டுகளை உடனுக்குடனே மாற்றத்துக்கான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கனாக்கா எங்களை மாதிரியான சிறு வியாபாரிகள், எங்களை மாதிரி புத்தக கடையில இருந்து மற்ற எல்லா விதமான வியாபாரமும் இன்னைக்கு அஃபெக்ட் ஆயிருக்காது.
இலங்கையில் மருந்து கலவையாளர்களின் நியமனம் தொடர்பாக கிழக்கு மாகாண முதலமைச்சருக்கும் மத்திய சுகாதார அமைச்சகத்துக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை.
13வது அரசியல் திட்ட சட்டத்திலே சுகாதாரம் ஒரு முக்கியமாக அதிகார பரவலாக கொடுக்கப்பட்ட விடயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் இவ்வாறான விடயங்களுக்கு பிச்சை இருக்கின்ற அளவுக்கு தான் இந்த அரசியல் அதிகார பகிர்வு நடந்திருக்கிறது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழ் இளம்பருதி மற்றும் தங்கவேல்.
தெற்கு பாகிஸ்தானில் தொலைதூரத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சூஃபி தர்காவில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், மேலும் டஜன் கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். உள்ளூர் தொலைக்காட்சியில் துறைமுக நகரான கராச்சியின் வடக்கு பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் தொலைவில் உள்ள ஷா நூரானி வழிபாட்டுத் தளத்தில் இருந்தனர் என்று கூறுகிறது.
தென்கொரிய அதிபர் பார்க் குன்ஹை மீது அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அத்தலைநகர் சோலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிபர் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதிபரை சிறையில் தள்ள வேண்டும் என்று ஒரு தொழிற்சங்கத்தின் பேச்சாளரான நாம் ஜுங் சு கூறியுள்ளார். பல வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களில் இது 3வது போராட்டமாகும். ஒவ்வொரு போராட்டமும் கடந்ததை விட மிக பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது. அதிபரின் நெருங்கிய தோழியாகவும் நிழல் வழிகாட்டியாகவும் இருந்த சோய் சூன் சில் உடனான தொடர்பு குறித்து போராட்டக்காரர்கள் கோபமாக உள்ளனர்.
இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அரசின் திடீர் முடிவு அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று எடுக்கப்பட்ட இந்த முடிவானது பணத்தை பதுக்குபவர்கள் மற்றும் வரி ஏய்ப்பு செய்பவர்களை பிடிக்க உதவியாக இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசை கடுமையாக விமர்சிப்பவரும் தில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் இது ஒரு மோசடி என்றும் இந்த முடிவு பெரும்பாலும் ஏழைகளை பாதிப்பதாகவும் புகார் கூறியுள்ளார். கெஜ்ரிவாலின் இந்த கருத்துக்கள் அடிப்படையற்றது என ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான தட்டுப்பாடுகள் தொடர்ந்து வருகிறது.
வருகிற ஜனவரி மாதம் டொனால்டு டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக பசிபிக் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கு நாடாளுமன்ற ஒப்புதலை பெற அதிபர் ஒபாமாவின் நிர்வாகம் மேற்கொண்டிருந்த அனைத்து முயற்சிகளையும் கைவிட்டுள்ளது. 8 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் மூலம் உருவான பசிபிக் பிராந்திய கூட்டு ஒப்பந்தம் என்ற இந்த ஒப்பந்தத்தின் நிலை தற்போது அடுத்து வரக்கூடிய நிர்வாகத்தின் கைகளிலே இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்த டிரம்ப் இதனை பேரழிவு என்றும் இந்த ஒப்பந்தத்தால் மேலும் பெருமளவிலான வேலைவாய்ப்பு வெளிநாடுகளுக்கு சென்றுவிடும் என்றும் தெரிவித்துள்ளார்.
சிரியாவில் நடந்து வரும் மோதல்களை கண்காணித்து வருபவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கிளர்ச்சியாளர்களிடம் இழந்த அலப்போ நகரின் அனைத்து பகுதிகளையும் அரசாங்க படைகள் மீண்டும் கைப்பற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். சிரிய படைகள் மேற்கு மாவட்டமான தாகியத் அல் அசாத் மற்றும் அலப்போ நகரத்துக்கு வெளியில் உள்ள மியான் என்ற கிராமத்தை மீண்டும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் என பிரிட்டனில் இருந்து இயங்கும் சிரியன் அப்சர்வேட்டரி கூறியுள்ளது.
ஆப்கானிஸ்தானில் பக்ராம் விமான தளத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான இராணுவ தளம் மீது இதுவரை நிகழ்ந்ததிலே மிக துணிச்சலான தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு ஒன்று வெடிக்க வைக்கப்பட்டதில் 4 பேர் பலியானதாகவும் சுமார் 14 பேர் காயமடைந்ததாகவும் அங்கு இயங்கி வரும் நேட்டோ தெரிவித்துள்ளது. பணி செய்வதற்காக இன்றைய தினம் ஊழியர்கள் தளத்திற்கு வந்தபோது தற்கொலை குண்டுதாரி ஒருவர் ஊழியரை போன்று காட்டிக் கொண்டதாகவும் அவர் குற்றம் புரிந்தவர் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பிறகு சில்லறை தட்டுப்பாட்டால் வணிகர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அவர்களின் கருத்துக்கள் அடங்கிய செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியா முழுவதும் செல்லாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கும் செலவிற்கான பணத்தை எடுப்பதற்கும் மக்கள் வங்கிகளில் இன்றும் குவிந்தனர். இந்த பிரச்சனையின் காரணமாக தங்களது வணிகம் பாதிக்கப்பட்டு வருவதாக சிறு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் தற்போது புழக்கத்தில் உள்ள 1000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நவம்பர் 9ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த நோட்டுகளை மாற்றி புதிய நோட்டுகளை பெறும் முயற்சியில் தற்போது பொதுமக்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஏடிஎம் எனப்படும் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்கள் நேற்று முதல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவை பல இடங்களில் இயங்கவில்லை. இயங்கிய இடங்களிலும் விரைவிலேயே பணம் தீர்ந்து போய் மூடப்பட்டது. இதனால் செல்லாத நோட்டுகளை மாற்றவும் புதிதாக பணம் எடுக்கவும் இன்றும் வங்கிகளில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்தனர். இந்த பிரச்சனையின் காரணமாக தங்களது வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கட்டுமான பொருட்களை விற்கும் சிறு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
தொழில் வந்து இப்ப நேச்சுரலாவே கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பணம் எடுத்து வர்றாங்க, 500 எடுத்து வர்றாங்க. நாங்கள் வேண்டாம், எங்களுக்கு புது நோட்டு வேணும் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி செக் கொடுத்துருங்க, பில்லு வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அது கொண்டு தான் பணி தர்றோம்.
விற்பனை எங்களுக்கு நிஜமாவே கொஞ்சம் பாதிப்பு தான் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்த அறிவுக்கு பிறகு வந்து கையில் பண நடமாட்டம் இல்லாதனால் பொதுவாக வரும் கஸ்டமர்கள் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. மற்ற ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகப்படுத்தி இருந்தால் எங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கும், கஸ்டமர்களும் வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நோட்டுகளையும் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால எங்கள்கிட்ட வாங்க வர கஸ்டமர் நிஜமாவே குறைஞ்சி இருக்காங்க.
ரூபாய் நோட்டுகளை உடனடியாக மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தால் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்கிறார் புத்தக கடை ஒன்றின் மேலாளரான ஸ்ரீனிவாசன்.
ஏன்னா 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அறிவிச்ச அந்த நிமிடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வங்கிகளை முழு நேரமும் செயல்படுத்த வச்சு 24 மணி நேரமும் செயல்படுத்த வச்சு மக்களுக்கு வந்து அதுக்கு அந்த நோட்டுகளை உடனுக்குடனே மாற்றத்துக்கான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கனாக்கா எங்களை மாதிரியான சிறு வியாபாரிகள், எங்களை மாதிரி புத்தக கடையிலிருந்து மற்ற எல்லா விதமான வியாபாரமும் இன்னைக்கு அஃபெக்ட் ஆயிருக்காது.
தற்போது ஏடிஎம் எந்திரங்களில் 100 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே பெற முடிகிறது. அவற்றில் 2000 ரூபாய் நோட்டுகளையும் பெறுவதற்கான வசதிகள் 2 வாரங்களில் செய்யப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று அறிவித்தார்.
முரளிதரன், 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்து 3 நாட்கள் ஆகும் நிலையில் குறைந்த மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அதிக அளவு புழக்கத்துக்கு வருமா, பணம் எடுக்க வரம்பு உண்டா, புதிய 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது வெளியாகும் என்று பல்வேறு கேள்விகளுக்கு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இன்று பதிலளித்துள்ளார். அதுகுறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் தங்கவேல்.
குறைந்த மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை மேலும் அதிக அளவில் புழக்கத்தில் விடுவது குறித்து இந்திய ரிசர்வ் வங்கி பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த 8ஆம் தேதி இரவு அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனால் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து முக்கிய வங்கி அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் பணத்துக்காக வங்கிகள் மற்றும் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்களின் முன் 3வது நாளாக பொதுமக்கள் குவிந்த நிலையில் அது குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் அருண்ஜேட்லி.
They are now trying to see, because of the increased demand, whether the RBI can add a slightly more of the smaller currency. That's they are trying to ensure.
குறைந்த மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை பொறுத்தவரை புழக்கத்தில் இருந்தது அப்படியே இருக்கிறது. 1 ரூபாய் கூட விலக்கிக் கொள்ளப்படவில்லை. தேவை அதிகமாக உள்ள நிலையில் குறைந்த மதிப்புள்ள கரன்சி நோட்டுகளை மேலும் கூடுதலாக புழக்கத்தில் விடுவது குறித்து ரிசர்வ் வங்கி ஆராய்ந்து வருகிறது என்றார் அருண்ஜேட்லி. நாடு முழுவதும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை ஒப்புக்கொண்ட அவர் இவ்வளவு பெரிய அளவில் கரன்சி மாற்றும் நடவடிக்கையால் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் என்றார். ஏடிஎம்களில் புதிய ரூபாய் நோட்டுகளை பொருத்தும் வகையில் தொழில்நுட்ப மாற்றங்கள் செய்யப்படும். 2 லட்சம் இயந்திரங்களில் அவ்வாறு மாற்றம் செய்ய சற்று கால அவகாசம் தேவைப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் சில புழக்கத்துக்கு விடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சில நோட்டுகள் புழக்கத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அச்சிடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால் இன்னும் அதிக அளவில் புழக்கத்துக்கு விடப்படும் என்றும் ஜேட்லி தெரிவித்தார். ஒரு நபர் 4000 ரூபாய் மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர்,
ऐसा कोई निर्णय नहीं है, लेकिन बेहतर है कि जिन लोगों के पास कैश है वो डिपॉजिट करके उसको विथड्रॉ करें, उसमें क्यू भी छोटा है विथड्रॉल में.
அந்த மாதிரி முடிவு ஏதும் எடுக்கப்படவில்லை. ஆனால் பணம் வைத்திருப்பவர்கள் அதை டெபாசிட் செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிர்வாக வசதிக்காக அதுபோன்ற கட்டுப்பாடுகள் இருப்பதாக வங்கிகள் தெரிவித்திருக்கலாம் என்றார் ஜேட்லி. வரும் திங்கட்கிழமை வங்கிகள் செயல்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது மேற்கு மற்றும் தென் மாநிலங்களில் விடுமுறை இல்லாததால் அங்குள்ள வங்கிகள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனையைப் போல தனியார் மருத்துவமனைகளிலும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை ஏற்க வாய்ப்பில்லை என்று நிதியமைச்சர் தெரிவித்தார்.
தங்கவேல், ரிசர்வ் வங்கி புதிதாக வெளியிட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டுகளில் இந்தி மொழியில் பணத்தின் எண்ணிக்கை அச்சிடப்பட்டுள்ளது என்றும் இந்தி மொழி திணிப்பை கண்டிக்க வேண்டும் என்றும் மொழி ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
இந்தியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளில் தேவநகரி எழுத்துக்களில் 2000, 500 என எழுதப்பட்டிருப்பதற்கும் இந்தியில் சில வாசகங்கள் கூடுதலாக இடம்பெற்றிருப்பதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ரூபாய் நோட்டுகளில் இதுவரை தேவநகரியில் எண்கள் இடம்பெற்றதில்லை என்றும் மத்திய அரசு தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதேபோல புதிய ரூபாய் நோட்டுகளில் தூய்மை இந்தியா, தூய்மையை நோக்கி மேலும் ஒரு அடி என்ற வாசகத்தை இந்தியில் இடம்பெற செய்திருப்பது தேவையில்லாத வேலை என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். கருப்பு பணத்தை ஒழிக்க விரும்புவதாக சொல்லும் மத்திய அரசு இதுபோன்ற மலினமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், புதிய ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை நிறுத்தி தேவநகரி எழுத்துக்களையும் தூய்மை இந்தியா வாசகத்தையும் நீக்கிய பிறகு புதிய நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பிபிசி இடம் பேசிய மொழி ஆர்வலரான செந்தில்நாதன்,
இந்தியா ஒரு பல மொழிகள் பேசக்கூடிய நாடு என்பதற்கான ஒரே அடையாளமாக இருப்பது இந்திய ரூபா நோட்டு மட்டும்தான். அதுல மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கரன்சியினுடைய மதிப்பை வந்து பல மொழிகள் எழுதியிருப்பாங்க. வேற எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய அடையாளத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. இப்போது அதையும் நீக்குவதற்கான முயற்சியில் இந்த அரசாங்கம் இறங்கி இருக்கிறதா என்கிற ஐயம் எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக எழுந்திருக்கும். இது வெறும் சிம்பாலிக் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொன்றும் விவாதம் செய்து முடிவெடுத்த விஷயம், அதை மீண்டும் ஏன் மாற்ற வேண்டும் இதான் கேள்வி
என்று கூறினார். தற்போது 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை புதிதாக வெளியிட்டிருக்கும் மத்திய அரசு விரைவிலேயே எல்லா ரூபாய் நோட்டுகளையும் புதிதாக வெளியிடப் போவதாக அறிவித்துள்ளது.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை முடிந்துவிட்டது. அவர் வீடு திரும்புவது குறித்து அவரே முடிவெடுப்பார் என அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை தெரிகிறார் மீண்டும் முரளிதரன்.
முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்தாரோ அந்த சிகிச்சை முடிந்துவிட்டது என்றும், எப்போது வீடு திரும்புவது என்பதை அவரே முடிவு செய்வார் என்றும் அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் சி ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று விழா ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதாப் ரெட்டி, ஜெயலலிதாவின் நோய் தொற்று கட்டுப்பாட்டிற்குள் இருந்தாலும் தன் பணிகளை மேற்கொள்வதற்கான புத்துணர்ச்சியை பெறுவதற்காகவே அவர் மருத்துவமனையில் தொடர்ந்து இருந்து வருவதாக கூறினார்.
அவருக்கு ஏற்பட்டிருந்த நோய் தொற்று முழுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போதைய தேவை எல்லாம் அவர் புத்துணர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சிகிச்சை பெற்றார், முழுமையாக குணமடைந்து விட்டார். அவர் உடல் நலம் தேர வேண்டியதுதான் இப்போதைய தேவை. அதற்காக எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மருத்துவ குழுக்கள் பணியாற்றி வருகின்றன. அறையை மாற்றுவது எல்லாம் அவருடைய வசதியை பொறுத்தது.
தற்போது வழக்கமான உணவுகளையே ஜெயலலிதா எடுத்துக்கொள்கிறார் என்றும் பிரதாப் ரெட்டி குறிப்பிட்டார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22 சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். முதலில் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவால் ஜெயலலிதா பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. பிறகு வெளியிடப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் நோய் தொற்றாலும் சுவாச பிரச்சனைகளாலும் அவர் அவதிப்பட்டு வருவதாக கூறப்பட்டது.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மருந்து கலவையாளர் நியமனம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகத்துக்கும் கிழக்கு மாகாண சபைக்கும் இடையில் சர்ச்சை எழுந்துள்ளது. இது தொடர்பான செய்தியை தெரிகிறார் ஆர் உதயகுமார்.
மாகாண வைத்தியசாலைகளுக்கு புதிதாக மருந்து கலவையாளர்கள் நியமனம் வழங்குதலில் மத்திய சுகாதார அமைச்சு பாரபட்சத்துடன் நடந்துள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது குற்றம் சாட்டுகின்றார். கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளில் மருந்து கலவையாளர் பதவிக்கு 59 வெற்றிடங்கள் இருப்பதாக மாகாண சுகாதார அமைச்சு கூறுகின்றது. 19 புதிய நியமனங்களை வழங்கிவிட்டு 17 பேரை மீளப்பெறும் உத்தரவை மத்திய சுகாதார அமைச்சு பிறப்பித்துள்ளதாக கூறுகின்றார் மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது.
380 மருந்தக கலவை உத்தியோகத்தர்களை மத்திய அரசு ரெக்ரூட் பண்ணியிருந்தது. அதில் கிழக்கு மாகாணத்துக்கு 19 டிஸ்பென்சரை தந்துவிட்டு வெளிமாகாணத்தில் உள்ளவர்களை மீண்டும் திருப்பி அனுப்பும்படி அவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டரும் கொடுக்கப்பட்டு எங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இறுதியாக 2 பேர்களை மாத்திரம் தந்திருப்பது ஒரு பாரிய புறக்கணிப்பான ஒரு விடயம் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இருந்தும் அது மாத்திரமல்ல, இந்த 13வது அரசியல் திட்ட சட்டத்திலே சுகாதாரம் ஒரு முக்கியமாக அதிகார பரவலாக கொடுக்கப்பட்ட விடயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் இவ்வாறான விடயங்களுக்கு பிச்சை இருக்கின்ற அளவுக்கு தான் இந்த அரசியல் அதிகார பகிர்வு நடந்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது
என்றும் தெரிவித்துள்ள கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது, குறித்த 17 பேரையும் விடுவிக்க கூடாது என்று மாகாண சுகாதார அமைச்சுக்கு தான் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் இதற்கு எதிராக போராடப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
ஆர் உதயகுமார். ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தி தொகுப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.